ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனைய நமஹ, ஸ்ரீ வெங்கடகுரவே நமஹ. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாக்வாய மாயாமனசோ நவஹே யத் கடாட்சைக லக்ஷண்யாம் சுலப ஸ்ரீதரஸ்வதா. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயவர முதல்ல மருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 பாசுரங்களுக்கும் வியாக்கியானத்தை அருளி செய்து நம்மை போன்ற சம்சாரிகள் உய்ய எம்பெருமான் திருவருகளே தஞ்சம் என்பதை உணர ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அர்த்தத்தை அருளி செய்தவர் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை. அவருடைய திருநட்சத்திர வைபவத்தை முன்னிட்டு இந்த குழுமத்தில் ஜிதேந்திர ஸ்தோத்திரத்தின் பெருமையையும் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த வியாக்கியானத்தை கொண்டு பல வித்வான்கள் இங்கு பகிர்ந்தனர், பகிரப்போகிறார்கள். அதில் அடியேனுக்கு 11வது ஸ்தோத்திரத்தை விளக்கும் பிராப்தம் உண்டாயிற்று. இந்த 11வது ஸ்தோத்திரத்தை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி 10வது ஸ்தோத்திரத்தை சுருக்கமாக அனுபவித்துவிட்டு 11வது ஸ்தோத்திரத்திற்கு வருவோம். 10வது ஸ்தோத்திரமாவது முதல் ஸ்தோத்திரத்தில் சொன்ன பூர்வஜா என்னும் தொடரின் பதத்தினுடைய விவரணம்தான் 10வது ஸ்தோத்திரம். அதாவது தொத்பாத கமலாதன்யன் மே ஜன்மாந்திரேஷ்வபி நிமித்தம் குசலஸ்யா அஸ்தி ஏன கச்சாமி சத்கதிம் அப்படிங்கிற பாசுரம். அதாவது எந்த ஒரு உபாத்தையும் அனுஷ்டித்தாலும் அதுக்கு நமக்கு எந்த ஒரு நம்மளால் எதுவுமே அடைய முடியாது, எல்லாமே அவனால் தான் அடைய முடியும். அதிலும் அர்ச்சராதி மார்க்கத்தை அடைவதற்கு பரம மங்களமான எம்பெருமான் திருவடிகளே தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய சுருக்கமானது. அதே தான் ஆழ்வாரம், புகழ்வன்றில்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு நம்மாழ்வார் ஸ்ரீசுக்தி அமைகிறது. மேலும் கழல்கள் காண உருகும் என் நெஞ்சமே அப்படிங்கிற பாசுரமும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஸ்ரீ பிள்ளைலோகாச்சார் அருளி செய்த மோட்சுப்படியில் ஒரு ஸ்ரீசுக்தியை பார்க்கலாம். பிராட்டியும் அவனும் விடிலும் திருவடிகள் விடாது தின்கழலாய் இருக்கும் அப்படின்ற ஒரு சூத்திரத்தையும் இந்த ஜெயந்தி ஸ்தோத்திரத்தின் 10வது சூத்திரத்தில் சொன்னதையும் நாம் சேர்த்துக்கலாம். இந்த பிரதான ஜெயந்தி ஸ்தோத்திரத்தின் முதல் பாசுரத்தின் சொன்னது சங்கிரகமாக சொன்னதனுடைய விளக்கம்தான் மீதி வருகின்ற எல்லா ஸ்தோத்திரமும். அப்படி இருக்கும்போது 10வது ஸ்தோத்திரத்தின் பூர்வஜா அர்த்தத்தையும் இந்த 11வது சூத்திரத்தின் மூலமாக நமஸ்தே என்கிற சொற்றொடரின் அர்த்தத்தையும் விளக்குகிறது. இப்போ 11வது சூத்திரம் என்னன்னு பார்க்கலாம். விஜானம் வெதிதம் பிராப்தம் வெதிதம் ஸ்தானம் ஆர்ஜிதம் ஜன்மாந்திரே பிமே தேவ மாபூது தஸ்ய பரீட்சையா அப்படிங்கிற பாசுரம். இதில் வியாக்கியாத்தா ஒரு கேள்வி எழுப்பிண்டு அதுக்கு பதிலாக கொடுத்து அந்த வியாக்கியானத்தை தொடர ஆரம்பிக்கிறார். அப்படி பார்க்கும்போது எம்பெருமான் சொல்கிற மாதிரி ஒரு கேள்வி, அதாவது நான் எல்லா பிராபியம் பிராபகம் எல்லாத்தையும் சுகிருதம் நானேன்னு சொல்லிட்டேன், உபாய போதனான என் மேலே என்ன, நான் இன்னும் இதுக்கு மேலே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டு அதுக்கு பதிலாக இந்த 11வது சூத்திரத்தை ஸ்தோத்திரத்தை அமைத்துள்ளார் வியாக்கியானமாக. விலட்சணமான ஞானம், அதாவது விஞ்ஞானம் எதித்தம் பிராப்தம் அப்படிங்கிற இடத்துல விலட்சணமான ஞானம் ஒன்று, இன்னொன்று வந்து ரெண்டு விஷயம் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறார். ஒன்று விலட்சணமான ஞானம், இன்னொன்று அந்த ஞானம் அடியாக பிறக்கக்கூடிய அத்தியவசாயம். அதாவது ஞானம் அப்படின்னா தியரட்டிக்கல், விஞ்ஞான விலட்சணமான ஞானம் அப்படின்னா ப்ராக்டிக்கல்னு வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஞானத்தினுடைய அடியாக பிறந்தது தான் அத்தியவசாயம், அதான் உறுதிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இது எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த 11வது பாசுரத்தினுடைய விளக்கம். இதில் உறுதிப்பாடுக்கு நம்ம ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சொன்ன மாதிரி திருக்கண்ணமங்கையாண்டான் போலே இருப்பவர் அத்தியவசாயத்தோடு இருக்கிறத நம்ம இங்கே அனுபவிக்கலாம். அதோடு சேர்த்து இப்படி பிரமாண சித்தமுமாய் அந்தணர் மாட்டு அந்தி வைத்தன்ற மாதிரி, அந்தணர் மாடுனா வேதம், அந்தணர் மாட்டு அந்தி வைத்தன அந்த வேதத்துக்கு அந்தமாக இருக்கக்கூடிய உபநிஷத்தில் இருக்கக்கூடிய வேதாந்தங்களிலும், பிராப்பியம் பிராபகம் அதுலேயும் அவனே என்று உறுதியாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா தைத்திரிய உபநிஷத்தில் ஆனந்தவல்லியில் பார்த்தீங்கன்னா தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் விஜானம் அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா அப்படின்றது. அதாவது எம்பெருமான் அந்தராத்மாவாக இருந்தாலும் இருப்பினும் ஆனந்தமயமாக உள்ளவன் எம்பெருமான் அப்படிங்கிறத சுருக்கமாக இங்கே விளக்கப்படுகிறது. இன்னொரு உபநிஷத்தில் சர்வகந்தகா சர்வரசகா என்று பிராப்பியமாக சொல்லப்பட்டுள்ளது. அதாவது எல்லா ரசத்துக்கும் அவனே தலைவன் அப்படிங்கிறத சொல்லப்பட்டுள்ளது. இதிலே பிராபகமாக எங்கே சொல்லப்பட்டது வேதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிடோதி தஸ்மை தம் ஹவேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் உமக்ஷுவர் வை சரணமகம் பிரபத்தி அப்படிங்கிற இடத்துல அவனே பிராபகமாகவும் அமைகிறான் என்பதை வேதவாக்கியம் அருளி செய்துள்ளது. இந்த வேத வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னா, யார் பிரம்மனை படைத்தானோ, யார் பிரம்மனுக்கு வந்து வேதத்தை உபதேசித்தானோ, அப்படிப்பட்ட தேவன் நம் விஷயமான ஞானத்தை பிரகாசிப்பவனுமான பரமபுருஷன் அவனே, அவனே மோட்சத்துக்கு மோட்சத்துக்குரிய விரும்பவும் நான் சரணமடைகிறேன் அப்படிங்கிறது இந்த பாசுரம். இப்படி பிராப்தியமாகவும் பிராபகமாகவும் வேதத்தில் சாஸ்திரத்திலையும் சொன்ன மாதிரி, அப்படி இருக்கும்போது அனைவருக்கும் பிராப்தமானவனேன் அப்படின்னா பிரயோஜனாந்தரர்களுக்கும் பிராப்தமாக இருக்கிறான், சாதனாந்தரர்களுக்கும் பிராப்தமாக உள்ளான், அனைவருக்கும் கேட்டதை கொடுக்குறவன். அப்படி இருக்கும்போது சம்சாரிகளுக்கு உஜ்ஜீவிக்கை இருக்கக்கூடிய இந்த ஸ்தானம் ஆர்ஜிதம், எப்படி அவனால் இந்த சம்சாரிகள் இதிலேருந்து விடுபட்டு இந்த ஞானத்தையும் அத்தியவசாத்தையும் உறுதிப்பாடும் நிலைத்து நிற்க என்ன பண்ணுன்னா, மியர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஞான விஷயமான அத்தியாவசியம் தான். இதிலேயே இந்த சாஸ்திரம் என்ன சொல்கிறது, விவசாயாத்ருதே பிரம்மணஹ நாசாதயதி தத்பரம். உறுதிப்பாடு அதாவது அத்தியவசாயம் இல்லைன்னா எம்பெருமான் வரமாட்டான் அப்படின்னு சுஸ்பஷ்டமாக சொல்கிறது. இதையே தான் ஆழ்வாரும் நம்ம திருவாய்மொழியில் நாகநேமிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கு என்று அருளி செய்துள்ளார். இப்படி இருக்கிற எம்பெருமான் நம்ம பிரார்த்தித்தாதான் வருவானா அப்படின்னா, ஆம் பிரார்த்தித்தாதான் வருவான் தான் இப்போ நம்ம அதுதான் ஆர்ஜிதம்னு பேர். அத்தியாவசியத்தை ஆர்ஜிக்கப்பட்டது ஆகிறது. இது எதனால் அது மாதிரி சொல்கிறது அப்படின்னா, இது அதிகார விசேஷனம். அர்த்தித்தே எம்பெருமானை நாம் பெற வேண்டும். இன் அதர் வேர்ட்ஸ், பிரார்த்தித்தே எம்பெருமானை பெற வேண்டும் அப்படிங்கிறது. அப்போது இந்த மாதிரி ஸ்தானமார்ஜினம் எல்லாம் ஆனதுக்கப்புறமா அப்போ என்ன ஆகும், இந்த ஞானமும் அத்தியாவசியமும்னா ஞானத்துக்கு குறைவு உண்டு. இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு குறையும், நாளைக்கு இல்லாமல் போகலாம், அடுத்த தடவை நம்ம வந்து திருப்பி கெயின் பண்ணலாம். அதே மாதிரி அத்தியாவசியமும் அழியக்கூடியது, எப்போ வேணால் நம்மளேருந்து வரும். இதை வந்து எப்படி நம்ம நிலைச்சி வைக்கிறது, அதுக்கு தான் இந்த பாசுரத்தில் எம்பெருமான் தான் இதை நம்ம காப்பாற்றணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த அருளை புரிய வேண்டும் என்பதை இங்கே உறுதியாக அருளி செய்கிறார். அடியே அதாவது மேன்றது அடியேனுக்கு தத் விலட்சணமான எம்பெருமான் தேவ என்கிற சொற்றொடனால் தத் விலட்சணமான எம்பெருமான் சம்சாரிகளைப் போல நினைக்காம தஸ்ய அப்படிங்கிற இடத்துல இந்த ஞான அத்தியாவசியத்தை எப்போவுமே நிலைத்திருக்கும்படி செய்ய வேண்டும். பரீட்சைய மகாபூத்து, இதுக்கு குறைவு உண்டு அழிவு உண்டு. இந்த பயாவகமான சம்சாரத்தை தவித்து தர வேண்டும் என்று இந்த ஞான அத்தியாவசங்களை பரீட்சைய மகாபூத்து நிலைத்து இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே விளக்குகிறார். இப்படி இந்த ஞானமும் அத்தியாவசாயமும் நிலைத்திருக்க நமக்கு எப்படி அருள் புரிவான் எம்பெருமானம்னா, ஒரு ஆச்சாரியன் வழியாக நமக்கு அருள் புரிவான். இந்த ஆச்சாரியன் மூலமாக அருள் புரிவதை நம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, தேவமத்தரியேன்னு குருகூர் நம்பி பாசுரமாக ஸ்ரீ பதிரகவி ஆழ்வார் அருளி செய்தார். அந்த பதிரகவி ஆழ்வாருக்கு அருள் புரிந்த ஸ்ரீ நம்மாழ்வார் போலே சம்சாரிகளுக்கும் எம்பெருமான் இந்த ஞானமும் அத்தியாவசியமும் நிலைத்திருக்க அவன் திருவடிகளே அவனுடைய அருளே பிராப்தம் என்பதையும் நாம் இங்கே ஆச்சாரியன் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்பதை இங்கே ஊர்ஜிதப்படுத்துகிறார். இதேதான் ஆழ்வாரும் மேலால் பிறப்பின்மை பெற்றது அடிக்கீழ் குற்றேவல் என்றும் மரப்பின்மையான் வேண்டும் ஆடு என்கிறார். ஆழ்வாரும் ஸ்ரீசுக்தி இங்கே நினைக்கத்தக்கது. ஆக இந்த ஸ்தோத்திரமானது 11வது ஸ்தோத்திரமானது நமஸ்தே என்கிற பதத்தை விளக்குகிறது. இந்த 11வது சூத்திரத்தை ஒருவர் சொற்றொடராக பார்த்தோம். இதனுடைய சுருக்கமான அர்த்தம் என்னன்னா, தேவரீரது கிருப்பையால் பிறந்த இந்த நாகடைமிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கு என்கிற பகவத் ஞானமாவது இற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் நசியாது ஒழிய வேண்டும் என்கிறது இந்த பிரார்த்தனை. இதுதான் சுருக்கமான அர்த்தம். ஆக இப்படிப்பட்ட ஆழ்ந்த பொருளை கொண்ட இதந்தே ஸ்தோத்திரத்தையும் அதனுடன் வியாக்கியானத்தையும் நாம் மனதில் கொண்டு உய்வோமாக என்று கூறி அமைகிறேன். ஸ்ரீ பெரியவாச்சான் பள்ளி திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.